வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் கொல்கத்தா என்ற தலைப்பில் வெளியான MP3 CD எங்களிடம் உள்ளது. தேவைப்படுவோர் இதனை வாங்குவதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ள உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது தொலைபேசி எண் 0444-908-1221. மறுபடியும் 0444-908-1221.
சிற்றின்பம் யாவும் ஆதி
சிந்தனை கடந்த வாரம் ஒலிபரப்பான வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு தங்கள் கருத்துக்களை நேரடியாகவோ மிஸ்கால் மூலமாகவோ தெரியப்படுத்தியதில் அதிர்ஷ்டசாலியாக பரிசு பெறும் நேயர்கள் திருச்சியைச் சேர்ந்த மிஸ்டர் மைக்கேல் அவர்கள் மற்றும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மிஸ்டர் நாகரத்னம் அவர்கள்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ்கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ்கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு குறிப்பை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பல முறை நீங்கள் கடிதம் எழுதினாலும் ஒவ்வொரு முறை கடிதத்தை எழுதும் பொழுதும் தெளிவாக உங்கள் முகவரியை குறிப்பிட உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம்.
அன்பான நேயர்களே, நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்திருப்பவரானால் நமது TWR நிகழ்ச்சிகளை உங்கள் போனில் ஆண்ட்ராய்டு ஆப் மூலம் கேட்பதற்கு நீங்கள் தொடர வேண்டிய லிங்கை பெற்றுக்கொள்ள radio882.com அல்லது கூகுள் பிளே ஸ்டோரில் TWR இந்தியா மீடியா என்று டைப் செய்யுங்கள். TWR இந்தியா மீடியா.
இந்நாட்களிலே உபதியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். இன்று உபதியா 4 வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன். நீ கழுகை போல உயரப் போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே கழுகை போல என்று பார்க்கிறோம். வேதத்திலே கழுகை குறித்து பார்க்கும்பொழுது அது தெய்வ தன்மைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டுள்ளது. ஏதோமியர்கள் தேவனை தள்ளிவிட்டு சாத்தான் முயற்சித்தது போல தாங்கள் தேவனாக விரும்பினார்கள். தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை இவர்கள் செய்ய விரும்பினார்கள், முயற்சித்தார்கள். இங்க என்ன சொல்கிறார்? நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும். இது சாத்தானுடைய பாவம். இவன் தன்னுடைய அரியணையை நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர்த்த முயற்சித்தான். ஆனால் தேவன் சொல்கிறார், அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத் தள்ளுவேன் என்கிறார். இன்று எத்தனை பேர் அவ்விதமாக தாங்களே தேவன் என்று எண்ணிக்கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார்கள் தெரியுமா? அவர்கள் நினைக்கிறது என்னவென்றால், தங்களுக்கு தேவன் தேவையில்லை, அவர் இல்லாமலேயே நான் வாழ்ந்துவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? தேவன் நம்மை படைக்கும் பொழுது நமக்கு ஸ்டேரிங் வீல் வைக்கவில்லை. அதாவது ஒரு பஸ்ஸிலோ காரிலோ அமர்ந்து வாகனத்தை வலது இடது பக்கம் திருப்புவதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு அமைப்பை போல நமது வாழ்க்கையிலே அவர் வைக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவரே வாகன ஓட்டுநர் இருக்கையிலே அமர்ந்து நம்முடைய வாழ்க்கையாகிய வண்டியை ஓட்ட விரும்புகிறார். நாமே அவருடைய வாகனம். நாம் ரட்சிப்பிற்காக அவரிடத்திலே முதலாவது வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதற்கு பின்னர் அவர் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பெடுக்க விரும்புகிறார். நாமே நம்மை ஆளுகிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நாமே முடிவு செய்து வாழ்க்கையை நடத்துவோம் என்றால், நாம் தேவனுடைய இடத்திலே இருக்கிறோம் என்று அர்த்தம். அவரை புறம்பே தள்ளிவிடுகிறோம். நாம் வாகன ஓட்டுநர் இருக்கையிலே அமர்ந்து கொள்கிறோம். இதுதான் பெருமை. இவ்வாறு நாம் செய்யும் பொழுது, இதிலே தொடர்ந்து காணப்படும் பொழுது நாம் பாவம் செய்கிறோம். இது அழிவுக்குரியது. ஏனென்றால் இது நித்திய ஜீவனை இழக்க வைத்துவிடும். அதாவது நம்மை நரகத்திற்குள்ளே கொண்டு போய்விடும். சரி, இப்பொழுது நீங்கள் மீண்டுமாக உபதியா வைத்திருக்கிற பூத கண்ணாடி வழியாக எட்டி பாருங்கள். அங்கே ஏசா நின்று கொண்டிருக்கிறான் இல்லையா? ஏசாவின் அவதாரம்தான் ஏதோம். அங்கே என்ன பார்க்கிறீர்கள்? மனித மிருகத்தை பார்க்கிறீர்கள். அது அருவறுப்பான பயங்கரமான காட்சி. இப்பொழுது நீங்கள் ஒருவேளை என்னை பார்த்து, நாம் மிருகங்களிலிருந்து தோன்றினோம் என்று நான் எண்ணினேன், ஆனால் நீங்கள் மனிதன் மிருகத்தைப் போல செயலாற்றுகிறான் என்று சொல்லுகிறீர்களே என்று கேட்கலாம். ஆம் அருமையானவர்களே, நாம் மிருகத்தைப் போல செயலாற்றுகிறோம். நாம் மேல் நோக்கி செல்லவில்லை, கீழ் நோக்கியே சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பரிமாண கொள்கையானது 21 நூற்றாண்டின் சீரழிவிற்கு காரணமாயிருக்கிறது. ஒருவேளை நாம் அதிலிருந்து வெளியே வந்துவிட்டால், உடனே அவிசுவாசியானவன் பொருட்களின் உயிர்களின் தோற்றத்தை பற்றிய மற்றொரு கொள்கைக்கு நேராக போய்விடுவான். உண்மையிலேயே இந்த பரிமாண கொள்கை உயிர்களின் தோற்றத்தை பற்றி சொல்லவில்லை. இதை ஒரு சாதாரணமான மனிதன் சுவிசேஷ உண்மையைப் போல அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுவான், அவ்வளவுதான். ஏனென்றால் அவன் வானொலியால், தொலைக்காட்சியால், பள்ளி போதனையால், புத்தக வெளியீடுகளினாலே அவ்வாறு மூளை சலவை செய்யப்பட்டுள்ளான். இவற்றால் இந்த பரிமாண கொள்கை என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்ட கொள்கை என்று வலியுறுத்தப்படுகிறது. அதை மக்களிலே பலர் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் இது நிரூபிக்கப்படாத உண்மை. இந்த பரிமாண கொள்கை தவறு என்று உறுதியாக மறுத்து கூறின எத்தனை சிறந்த விஞ்ஞானிகளின் கருத்து மறைக்கப்பட்டுவிட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? தேவனற்ற இந்த கொள்கையை நாம் முற்றிலும் புறக்கணித்து தள்ளிவிடலாம். ஒரு செல் உயிரிலிருந்து உயிரினம் தோன்றி வளர்ந்தது என்று சொல்லப்படுகின்ற இந்த பரிணாம கொள்கை முற்றிலும் அர்த்தமற்றது. அநேகர் சொல்வது போல குரங்கிலிருந்து மனிதன் தோன்றியிருக்க வேண்டுமென்றால் இன்றும் அநேக மனிதர்கள் அப்படி தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? அந்த வளர்ச்சி எவ்வாறு நின்று போனது? தானாகவே நின்றுவிட்டதா? டாக்டர் எட்வின் கான்க்ளின் என்ற தாவர இயல் வல்லுநரின் கருத்தை சற்றே கவனியுங்கள். உயிரினமானது தற்செயலாக தோன்றிவிட்டது என்று சொல்லப்படுவது எவ்வாறு இருக்கிறதென்றால் சுருக்கப்படாத அகராதி தோன்றியது என்று சொல்வது போல இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த பரிணாம கொள்கையிலே உள்ள பெரிய பிரச்சனை என்னவென்றால் இது நிகழ்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவதுதான். அதாவது நீங்கள் இந்த கொள்கையை நம்புவீர்கள் என்றால் நாம் அடைய வேண்டிய இடத்தை அடைந்து முடித்தாயிற்று என்று நினைப்பதற்கு உள்ளாவீர்கள். காரணம், பரிணாம வளர்ச்சி முடிந்துவிட்டது, இனி வேறொன்றுமில்லை என்ற எண்ணம் வருவதால். ஆகவே இந்த கொள்கை மிகவும் பயங்கரமான எதிர்மறை சிந்தனைக்கு நேராக மனிதனை நடத்தி செல்கிறதாயிருக்கிறது. இப்படிப்பட்டதொரு எதிர்மறையான எண்ணம் உலகத்திலே எல்லாமே தீயதாக இருக்கிறது என்று பார்க்கும் எண்ணம். இன்று கல்லூரிகளிலே, வாலிபர்கள் மத்தியிலே, இன்னும் அநேக வாலிப உள்ளங்களிலே காணப்படுகிறதை நீங்கள் காணலாம். இந்த எண்ணம் தற்கொலைக்கு நேராக நடத்தக்கூடியதாகும். டாக்டர் அல்பர்ட் என்பவர் இவ்வாறு கூறுகிறார், கவனியுங்கள், தன்னுடைய வாழ்க்கையையும் மற்றவருடைய வாழ்க்கையையும் அர்த்தமற்ற ஒன்று என்று நினைக்கிறவன் துரதிருஷ்டசாலி மட்டுமல்ல, வாழ தகுதியற்றவனும் கூட என்று சொல்கிறார். இது எவ்வளவு பொருத்தமான ஒரு கருத்து இல்லையா? ஆமரவையானவர்களே, இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கை ஒரு மனிதனை எதிர்மறையான எண்ணத்திற்கு நடத்துகிறது. வாழ்க்கை முழுவதுமே சோகத்தால் நிறைந்தது என்று இது நம்பும். அது மட்டுமல்ல, உலகத்திலே எங்கும் தீமையே சூழ்ந்திருக்கிறது என்றும், இந்த உலகம் வாழ்வதற்கு ஏற்றதல்ல என்றும் இந்த கொள்கை நம்பும். இவர்கள் எதிலுமே குறைவைத்தான் காண்பார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் இவர்கள் கவலையையே கண்டுபிடிப்பார்கள். இந்த சிந்தனைக்கு வழிவகுக்கிறது எது? பரிணாம கொள்கைதான். ஆனால் ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? இந்த சிறிய புத்தகமான உபதியா பரிணாம கொள்கைக்கு தேவன் தரும் சூடான பதிலை உடையதாயிருக்கிறது. இந்த காரணத்திற்காகவே ஏதோமிற்கு இப்படி செய்யப்பட்டதாக அவர் கூறுகிறார். நீங்கள் ஒருவேளை அருங்காட்சியகம், அதாவது மியூசியம் சென்றிருந்தால் சில பழங்கால பொருட்களை பார்த்திருக்க முடியும். அது மட்டுமல்ல, பழங்கால மனிதன் இப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சில ஓவியங்களையோ அல்லது சிலைகளையோ வைத்து காண்பித்திருப்பார்கள். அதை பார்க்கும் பொழுது மனிதன் மிருகங்களைப் போல இருந்திருக்கிறான் என்பதை காண முடிகிறது. 100,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மனிதன் இவ்வாறு காணப்பட்டான் என்று அந்த அறிவியலறிஞர்கள் கருதுகிறார்கள். இது ஒரு கற்பனை ஓவியம்தான். தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்ல இருக்கிறார். நீங்கள் எனக்கு கவனமாக செவிசாய்க்கிறீர்களா? நீங்கள் 100,000 வருடங்களுக்கு முன்னதாக ஏன் செல்ல வேண்டும்? இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் சற்று கவனமாக கவனிப்பீர்கள் என்றால் ஆண்களும் பெண்களும் மிருகத்தைப் போல வாழ்க்கை நடத்துகிறதை பார்க்க முடியும். அவர்கள் பார்க்க மிருகங்கள் போல இருக்க மாட்டார்கள், அழகானவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையோ மிருகத்தைப் போல காணப்படுகிறது. காரணம், தேவன் அவர்களை வைத்த இடத்திலே அவரை சார்ந்து வாழாமல் அவரை சார்ந்து வாழாத இடத்திற்கு, கீழான இடத்திற்கு வந்துவிட்டார்கள். அவர்கள் மிருகங்களைப் போல மட்டுமல்ல, மிருகத்தை விடவும் கீழான நிலைமையிலே வாழுகிறார்கள். எந்த ஒரு மிருகமும் சாராயம் குடிப்பதில்லை, தன்னுடைய மனைவியை அடிப்பதில்லை, கொலை கொள்ளை செய்வதில்லை, தன் இனத்தை அழிப்பதில்லை, ஆனால் மனிதன் மட்டுமே இவற்றையெல்லாம் செய்கிறான். இந்த நாட்களிலே மனிதன் மிருகத்தை விட கேவலமான நிலைமையிலே வாழ்கிறான். ஏதோமிலே உபதேயாவின் நாட்களிலே இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கதை ஒன்று இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஒரு பண்டி தன் கூட்டை விட்டு வெளியே வந்துவிட்டது. அது இங்கும் அங்கும் அலைந்து தவறி சாராயம் காய்ச்சும் இடத்திற்கு சென்று விட்டது. அங்கே இருந்த சாராயத்தை அது குடித்துவிட்டது. இப்பொழுது அதற்கு போதை தலைக்கேறிவிட்டது. ஆகவே அருகில் இருந்த சாக்கடையிலே 24 மணி நேரமும் அப்படியே போதையிலே கிடந்தது. அதனால் எழுந்து செல்ல முடியவில்லை. இறுதியிலே போதை தெளிந்து மெதுவாக நடந்து செல்லும் பொழுது இவ்வாறு கூறியது, நான் இனிமேல் ஒருபொழுதும் மனிதனைப் போல இவ்வளவு கீழ்த்தரமாக போக மாட்டேன் என்று கூறியதாம். ஒரு மனிதன் குடி போதையிலே தள்ளாடி தள்ளாடி வந்து சாக்கடையின் அருகிலே விழுந்து கிடந்தான். சற்று நேரத்திலே அவன் அருகிலே வந்து ஒரு பண்டி படுத்துக் கொண்டது. அப்பொழுது அவ்வழியாக நடந்து வந்த ஒரு மனிதன் அவனுடைய சேர்மானத்தால் அறியப்படுவான் என்று சொல்லிக் கொண்டே போனானாம். இதை கேட்ட பண்டி படுத்திருந்த இடத்தை விட்டு உடனே எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டதாம். அருமையானவர்களே, இது ஒரு வேடிக்கையான காரியமாயிருந்தாலும் இது எத்தனை உண்மையாயிருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். மனிதன் மிருகத்திலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து தோன்றவில்லை. அவன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல. அவன் பெரிய பெரிய சாதனைகள் புரிந்திருந்தாலும் அவன் தேவனின்றி வாழ முடிவு செய்யும் பொழுது அவன் மிருகத்தை விட கேவலமான நிலைமைக்குள்ளே மூழ்கிவிடுகிறான். தேவன் ஏதோமியர்களை பார்த்து சொன்னதை நினைவிற்கு கொண்டு வர வேண்டும். நீ கழுகை போல உயரப் போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்தும் உன்னை விட தள்ளுவேன். தொடர்ந்து உபதியா ஏதோமின் முற்றிலுமான அழிவை குறித்து சொல்கிறதை அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். கவனியங்கள், வசனம் 5. நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டு போனாய், திருடராயிலும் ராத்திரியில் கொள்ளையடிக்கிறவர்களாயிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவோ? திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவோ? உபதியா இங்கே சொல்லுகிற காரியம் இதுதான். ஒரு திருடன் உங்களிடத்திலே வந்தால் அவன் விரும்பினதை மாத்திரம் திருடி எடுத்துவிட்டு மற்றவற்றை விட்டு விடுவான். அவன் எல்லாவற்றையும் திருடி செல்வதில்லை. அதேபோல திராட்சை பழங்களை சேகரிக்கிறவர்கள் சில பழங்களை விட்டு செல்வார்கள். ஆனால் தேவன் ஏதோமிடம் சொல்கிறார், நான் உங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது அந்த அழிவானது முற்றிலுமான அழிவாயிருக்கும், ஒருவரும் தப்பிப்போவதில்லை என்று சொல்கிறார். பாருங்கள், உபதியா 6 வசனம், ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுவே உபதியா புத்தகத்தின் திறவுகோல் வசனம். ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது. நாம் ஏற்கனவே சிந்தித்த கிரின்ஸ்பர்க் என்ற எபிரேய வல்லுநரின் வார்த்தைகளை இங்கே நினைவிற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஏசாவின் காரியங்கள் எவ்வளவாய் வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டது. தேவன் ஏசாவை பூத கண்ணாடியின் கீழே வைத்தார். வைத்துவிட்டு, வாருங்கள், வந்து பாருங்கள், தேவனுடைய வார்த்தையின் வழியாக பாருங்கள், மேலும் இந்த மனிதனை பாருங்கள், நான் இந்த ஏசாவை வெறுக்கிறேன். நான் ஏன் அவனை வெறுக்க வேண்டும்? அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பெருமையை நிமித்தம் அவன் என்னை விட்டுவிட்டு நான் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும் என்று சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இதுதான் ஜீவனத்தின் பெருமை. நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் எந்த காரியத்தை குறித்தாவது பெருமைப்பட்டுக் கொண்டிருப்போம் என்றால் தேவன் நமக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதங்கள் இருக்குமென்றால் அதற்காக நாம் ஆண்டவருக்குத்தான் ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கப்படுகிறோம். நமது கையின் திறமைகளை குறித்தோ அல்லது ஆண்டவரே நமக்கு கொடுத்திருக்கிற மற்ற ஆசீர்வாதங்களை குறித்தோ நாம் பெருமை உள்ளவர்களாக மாறி போய்விடக்கூடாது. இந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாம் ஆதியாகமத்திலே ஏசாவின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கும் பொழுது நம்மால் சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. நாம் அங்கே சிலவற்றை தவற விட்டுவிட்டாலும் இங்கே தவறாது. நாம் இப்பொழுது பூத கண்ணாடியை எடுத்துச் சென்று ஏசாவின் மீது வைத்து பார்க்கலாம். அவன் ஏன் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை வெறும் கூழுக்காக விற்றுப்போட்டான் என்று காண முடியும். அது ஒரு சாதாரண காரியம்தான். சிரேஷ்ட புத்திர பாகத்தை உடையவன் அந்த குடும்பத்தின் ஆசாரியன் ஆவான். அதாவது அவன் தேவனோடு உறவு கொண்டவன் என்று அர்த்தமாகும். ஆனால் ஏசா தேவனோடு உள்ள உறவை விட சாதாரணமான அந்த கூளையை முக்கியத்துவப்படுத்தினான். சிலர் இன்றும் அப்படித்தான், மிக சாதாரணமான உணவுக்காக, உலக இன்பத்திற்காக தேவனை உதறி தள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, மக்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமைக்கு வருவார்கள் என்றால் அவர்கள் பண்டியை விட மோசமான நிலைமைக்குள்ளே போய்விட்டார்கள் என்றுதான் பொருள். உபதியா 7 வசனத்தை பாருங்கள். உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்திவிட்டார்கள். உன்னோடு சமாதானமாயிருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை. அந்நாட்களிலே ஏதோமின் எதிராளிகள் அவர்களை தாக்காமல் கடந்து சென்று விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பெட்ரா என்ற நகரத்திற்குள்ளாக, பாறைகள் சூழ்ந்த அந்த பட்டணத்திற்குள்ளாக பத்திரமாக இருந்து கொண்டார்கள். அதை பிடிப்பதும் கடினமான காரியமாக இருந்த போதிலும் நேபுகாத்நேச்சாரால் சில ஒற்றர்களை அந்த நகரத்திற்குள்ளாக பெற முடிந்தது. அவர்கள் உதவியுடன் அவனால் அந்த ஏதோமை பிடிக்க முடிந்தது. தேவன் எவ்வாறு நேபுகாத்நேச்சாரை பயன்படுத்தி தேவனை விட்டு பின்வாங்கி போன யாக்கோபின் பிள்ளைகள் வாழ்ந்த எருசலேமை அளித்தாரோ, அதே போலத்தான் ஏசாவின் பிள்ளைகள் வாழ்ந்த இந்த ஏதோமையும் நேபுகாத்நேச்சாரை கொண்டுதான் அளித்தார். உபதியா 8 வசனம் வாசிக்கிறேன். அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமிலுள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்திலுள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏதோம் பாறைகளால் சூழப்பட்ட பாதுகாப்பான அழகான நகரம் மட்டுமல்ல, அங்கே ஞானமும் கல்வியும் மூட நம்பிக்கைகளும் பெருகியிருந்தது. அந்த பெட்ரோ என்ற நகரம் புரஜாதியாரின் நகரம் மட்டுமல்ல, அநேக தத்துவ கொள்கை பிரிவுகளுக்கும் தூணாயிருந்தது. அங்கே நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியிலே அங்கே மலைப்பகுதிகளிலே அநேக மனித பலி செலுத்தப்பட்டதற்கான ஆதாரங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஏதோம் ஞானத்திற்கு புகழ்பெற்று விளங்கியிருக்கிறது. யோபுவின் நண்பனாகிய எலிபாஸ் தேமானியன் என்று யோபு 4 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம். எரேமியா 49 அதிகாரம் 7 வசனத்திலே ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானமில்லையோ, ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ, அவர்களுடைய ஞானம் கெட்டுப் போயிட்டோ என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். தேவன் ஏதோமிலிருந்து ஞானவான்களையும் ஏசாவின் மலைகளில் உள்ள புத்திமான்களையும் அழித்துவிடப் போவதாக தம்முடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறார். தொடர்ந்து 9 வசனம் பார்ப்போம். தேமானே, ஏசாவின் பர்வதத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள். ஏசாவின் பேரனுடைய பெயரிலிருந்து தேமான் என்ற பெயர் உண்டாயிற்று. இந்த பகுதி ஏதோமின் தெற்கு பகுதியிலே இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தேமானியர்கள் வீரத்திற்கு பெயர் பெற்றவர்கள். அருமையானவர்களே, தேவன் ஞானத்திற்கு எதிரானவர் அல்ல. ஏதோமிலிருந்து ஞானத்தையும் ஞானவான்களையும் அழிக்கப் போவதாக சொல்வதனாலே அவர் ஞானத்தை விரும்பவில்லையோ என்று எண்ணக்கூடாது. ஞானம் என்பது தேவைதான், ஆனால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் வாசிக்கிறோம். உலகத்தில் உள்ள ஞானம் தத்துவத்தின் அடிப்படையிலேயும் மனிதனுடைய பகுத்தறிவின் அடிப்படையிலுமே உண்டாகிறது. ஆனால் தேவனுக்கு பிரியமான ஞானம் கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படிவதிலேயும் அவருடைய வேதத்தை தியானித்து அதன்படி நடப்பதிலேயும் இருக்கிறது. தேவனுடைய ஞானத்திற்கு எதிராக காணப்படுகிற சில ஞானங்களை குறித்து பவுல் சொல்லுகிறதை நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20 வசனம் பாருங்கள். ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இங்கே உலகத்தின் ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்கள். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என்று வாசிக்கிறோம். இங்கே மனுஷருடைய ஞானம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 6 வசனத்தை பாருங்கள். அப்படியிருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. இங்கே இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் எவ்வளவு கல்வி அறிவு பெற்றவர்களாய் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாகிய ஞானம் இல்லை என்றால் நமது வாழ்க்கை பயனற்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசுவை விசுவாசிப்போம் என்றால் அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வாசிக்கிறோம். ஆம், தேவனுக்கு பயந்த வாழ்க்கையோடு கல்வி அறிவும் இருக்கும்பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமானதாக இருக்கும். கல்வி என்பது அறிவுதான், அது ஞானம் அல்ல. நாம் ஒரு காரியத்தை அறிவோடும் விவேகத்தோடும் சரியாக நிதானித்து அதில் சரியான வழியாக செல்வதுதான் ஞானமாகும். இதை கல்வி அறிவினாலே உலக ஞானத்தினாலே செய்ய முடியாது, தேவ ஞானத்தினாலேதான் செய்ய முடியும். இன்று தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்து தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கல்வி வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கல்வி பயின்று கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்காக குறிப்பாக இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மேலான கல்விகளை கற்று வாழ்க்கையிலே உயர்வதனாலே உம்மை அறிந்து கொள்ளாமல் போய்விடாபடி காத்துக்கொள்ளும். எவ்வளவு மேலாக இந்த உலக அறிவிலே அவர்கள் கடந்து சென்றாலும் மெய்யான தெய்வமாகிய உம்மை அறிந்து கொள்ளும் உணர்வையும் அறிவையும் நீரே தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை புரிந்து கொண்டவர்களாக உம்மை அறிகிற அறிவிலே வளர நீரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தும் ஏதோமில் காணப்பட்ட பாவங்கள் எங்கள் யாருடைய வாழ்க்கையிலையும் காணப்பட்டு உம்முடைய அழிவுக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் மாறிவிடாதபடி உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் எங்களுக்கு மன தாழ்மையையும் உம்மை சார்ந்து வாழும் ஒரு வாழ்க்கையையும் உமக்கு பயப்படும் பயத்தையும் ஒவ்வொரு நாளும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:14-15.